அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் தான் நாங்கள் புதிய ஒரு இஸ்லாமிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த வருடம் 1444 ஹிஜ்ரி வருஷமாக இருந்தது. நாங்கள் இப்போது 1445 புதிய வருடத்திலே முஹர்ரம் மாதத்திலே அந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. முதலாவது, இந்த புதிய ஹிஜ்ரத்துடைய வருஷம் எந்த வகையில எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 622 வருஷம் மதீனாவிலே வைத்து இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஹிஜ்ரி கலண்டரை ஆரம்பித்து வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்படியான ஒரு நடைமுறை காணப்படவில்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஏனைய சமயத்தவர்களுடைய கலண்டரை விடவும் தனித்துவமான வித்தியாசமான ஒரு கலண்டரை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே சஹாபாக்களுடைய ஆலோசனையின் பேரிலே இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கலண்டரை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷங்கள் தன்னுடைய பிரச்சார பணியை மக்காவிலே மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அங்கே இருக்க முடியாது என்று கண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரிலே தன்னுடைய சஹாபாக்களோடு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்கிறார்கள், புலம்பெயர்கிறார்கள். அந்த சம்பவத்தை தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே முஸ்லிம்களுடைய கலண்டர், முஸ்லிம்களுடைய நாட்காட்டி எதனை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மஷூரா செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலண்டரை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு ஏற்பட முடியும். இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே எத்தனையோ வகையான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள், அவர்களுடைய பிறப்பு, இரண்டாவது அவர்களுடைய வஃபாத், அடுத்ததாக மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது, அதே நேரம் உஹது பத்ர் போன்ற யுத்தங்கள் நடைபெறுகின்றன. இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலண்டரை, எங்களுடைய நாட்காட்டியை ஆரம்பிக்காமல் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த இடை நடுவே நடந்த அந்த முக்கியமான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் சஹாபாக்கள், குறிப்பாக மிகப்பெரிய கலீஃபாவாக இருந்த ஜனாதிபதியாக இருந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கலண்டரை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் இருக்கிறது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை, தன்னுடைய தூதை ஆரம்பித்து 13 வருஷங்கள் கடந்ததற்கு பின்னால் நடைபெறுகின்ற இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் இருக்கிறது. இது இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த ஒரு சாதாரணமான சம்பவம் அல்ல, அது ஒரு முக்கியமான சம்பவம். முஸ்லிம்களுடைய வரலாற்றிலும் இஸ்லாத்துடைய வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது, ஒரு புதிய அத்தியாயமாக அமைந்தது, ஒரு மைல் கல்லாக அமைந்தது. அது முக்கியமான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்குள்ளே எத்தனையோ வகையான படிப்பினைகள் காணப்படுகின்றன. அந்த படிப்பினைகளை மறுமை நாள் வரைக்கும் முஸ்லிம் சமூகம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த சஹாபாக்கள், அந்த சிரேஷ்டமான சஹாபாக்கள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே இந்த புதிய வருஷம் ஹிஜ்ரி வருஷம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஹிஜ்ரத்துக்குள் அடங்கி இருக்கின்ற ரகசியங்களை, பாடங்களை, படிப்பினைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையோடு இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான சம்பவம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு சம்பவம் அந்த ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்து நடைபெறுவதற்கு முன்னால், அதாவது 13வது வருஷம், நுபுவத்தினுடைய 13 வருஷங்கள் கடந்து கொண்டு போகின்றன. முஸ்லீம்களுக்கு பெரிய பெரிய தொல்லைகளை எல்லாம் குறைசி காபர்கள் மக்காவிலே வைத்துக் கொடுக்கிறார்கள். அவர்களை துன்புறுத்துகிறார்கள், கொலை செய்ய பார்க்கிறார்கள், எத்தனையோ வகையான நெருக்குதல்களை கொடுக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், பரிகசிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர வேண்டும். வேற எந்த பூமியும் அதற்கு பொருத்தமானதாக இல்லை. உங்களுக்கு கண்ணியம் பெற வேண்டும், இஸ்லாம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டும் என்றால் மதீனாவுடைய பூமி தான் அதற்கு பொருத்தமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள், மிக நுணுக்கமாக திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டம் என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதாவது மக்காவுடைய அந்திம கால பிரிவுகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த மதீனாவில் இருந்து வந்த அந்த அன்சாரியங்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதனைத்தான் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அக்பா உடன்படிக்கை என்று சொல்கிறோம். இரண்டு தடவை அந்த உடன்படிக்கை நடைபெறுகிறது. பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உதவி செய்யப்பட்ட ஒரு நபி, அல்லாஹு தஆலாவுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபி. அப்படி இருந்தும் கூட தங்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை அவர்கள் திட்டமிடுகிறார்கள், பிளான் பண்ணுகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பிளானிங் என்பது, திட்டமிடல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய சீரா நல்லதொரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய காலப்பிரிவிலே வந்த அந்த அன்சாரியங்களை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைக்கிறார்கள். இஸ்லாத்தை எட்டி வைத்து விட்டு சொல்கிறார்கள், நான் உங்களுடைய மதீனாவுக்கு வரப்போகின்றேன், நான் மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும், இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும், அப்படி நீங்கள் எனக்கு வாக்குறுதி தந்தால்தான் நான் மதீனாவுக்கு வருவேன் என்று அவர்கள் அவர்களிடம் இருந்து வாக்குறுதி எடுக்கிறார்கள். அவர்களுடைய கையை பிடித்து பையத்து செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலேயே அதற்கான அழகான ஒரு திட்டமிடலை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போக இருக்கிறார்கள். போவதற்கு முன்னால் அதற்கான தயார் நிலை அங்கே இருக்க வேண்டும், அதற்கான ஒரு தயாரிப்பு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத்துல் அக்பத்தில் ஊலா, முதலாவது அக்பா உடன்படிக்கை, பைஅத்துல் அக்பத்தில் தானியா, இரண்டாவது அக்பா உடன்படிக்கை என்று அந்த சஹாபாக்களோடு அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு தாயியாக அனுப்புகிறார்கள். அதாவது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போவதற்கு முன்னால் மதீனாவினுடைய பூமி தயார் செய்யப்பட வேண்டும், அங்கு தாவத்துடைய பணி நடைபெற வேண்டும் என்பதற்காக நல்ல பேச்சாற்றல் உள்ள, நல்ல கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்ட இளைஞராக இருந்த, தாவத்து பணியை செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதிய முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு முன்கூட்டியே அனுப்பி வைக்கிறார்கள். வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாவாவுடைய பணியை மதீனாவிலே திறம்பட செய்கிறார்கள். எந்த ஒரு வீடும் எஞ்சவில்லை என்ற அளவுக்கு எல்லா வீடுகளுக்கும் அந்த தாவத்துடைய பணி முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் எட்டி வைக்கப்பட்டதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னால் மதீனாவினுடைய களம் தயார் செய்யப்படுகிறது, அந்த பூமியிலே அதற்கான வரவேற்பு ஏற்படுத்தப்படுகிறது, அந்த அன்சாரியங்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய ஜோதி புகுத்தப்படுகிறது. அது முக்கியமான ஒரு திட்டமிடல், முன்கூட்டியே ஒரு தாயை அனுப்பி வைப்பது என்பது. இரண்டாவது திட்டமிடல் அந்த அக்பா உடன்படிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு திட்டமிடல். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை தனித்தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் ரகசியமாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் மெது மெதுவாக, இரவோடு இரவாக, ரகசியமாக, ஒளிந்து ஒளிந்து அங்கிருந்து அவர்கள் மதீனாவை நோக்கி போகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் போனதற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயாராகிறார்கள். இரண்டு ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய நேசத்துக்குரிய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் தன்னுடைய பிரயாண தோழராக தெரிவு செய்கிறார்கள். பாருங்கள், சஹாபாக்களுடைய அந்த அந்த நிலையை நாங்கள் யோசித்து பார்ப்போம். கடைசி வரைக்கும் எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவது என்ற தினம் வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம், குறைசி தலைவர்களும் குறைசியர்களிலே இருந்த அந்த அற்பர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர முடியும் என்ற அந்த காரணத்தினால் அந்த விடயத்தை அவர்கள் மறைத்து வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள், அவர்கள்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் குகையிலே ஒளிந்திருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தேவையான உணவு பொட்டலங்களை அவர்கள் தயார் செய்து அனுப்புகிறார்கள். அப்துல்லா இப்னு உரைக்கத் எனப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான ஏனைய உதவிகளை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு தேவையான பால் போன்ற உணவுகளையும் அங்கு அவர்கள் எடுத்துச் செல்வதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் எத்தனையோ வகையான திட்டமிடல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மதீனாவுக்கு போகின்ற வழக்கமான பாதையில் அவர்கள் செல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக வேறொரு பாதையை அவர்கள் தெரிவு செய்துதான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி தன்னுடைய தோழர் அருமை நண்பர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு புலம்பெயர்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடப்பவர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் கண்மூடித்தனமாக நடக்கக்கூடாது. தவக்குல் என்பது அல்லாஹு தஆலாவில் வைக்கப்பட வேண்டும். ஆனால் தவக்குலை வைப்பதற்கு முன்னால், அல்லாஹு தஆலாவிலே பொறுப்பு சாட்டுவதற்கு முன்னால் எங்களுடைய முயற்சிகள் தேவைப்படுகின்றன. அஸ்பாபுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். எங்களுடைய கை கட்டிய தூரம் வரைக்கும் நாங்கள் திட்டமிட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், எங்களால் முடிந்த எல்லா திட்டங்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம், இப்போது உன்னுடைய உதவியை எங்களுக்கு தருவாயாக என்று. முயற்சி செய்யாமல், திட்டமிடாமல், எங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் அல்லாஹு தஆலாவிலே தவக்குல் வைக்க கூடாது. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஒட்டகையை மேய விட்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ்விலே தவக்குல் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த ஒட்டகத்தை கட்டி விட்டு வந்து அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வைப்பாயாக என்று சொல்லுகிறார். வரலாற்றிலே மிக பிரபலியமான ஒரு சம்பவம். நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டும். எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்ததற்கு பின்னால் தான், நாம் முயற்சிகள் எதனையும் செய்வதில்லை, உழைப்பதில்லை, திட்டமிடுவதில்லை, அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக வரமாட்டார். அந்த வகையிலே ஹிஜ்ரத்துடைய சம்பவம் எங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை, எங்களுடைய தாவா பணிகளை, மற்றுமுண்டான அன்றாட நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தவக்குல் வைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் பெறுகிறோம். ஹிஜ்ரி வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஒரு வருஷத்துக்குரிய திட்டமிடல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில இந்த திட்டமிடல் எந்த அளவு தூரம் இருக்கிறது? முகம் போன போக்கில் பொய்த்துக் கொண்டிருக்கிறோமா? நான் இந்த வருஷம் எப்படி உழைப்பது, எப்படி செலவழிப்பது, கடந்த காலத்தை விடவும் இந்த வருஷத்தை நான் எப்படி அழகாக திட்டமிடலாம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு என்று ஷோர்ட் டேர்ம், லாங் டேர்ம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். குறுகிய காலத்துக்கான திட்டமிடல், நீண்ட காலத்துக்கான திட்டமிடல் என்று நாங்கள் திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இது இந்த ஹிஜ்ரி வருஷம் முதலாவது வருஷத்திலே நாங்கள் புதிய வருஷத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினை தான், இந்த தீன் வாழ வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக தியாகம் தேவைப்படுகிறது. தியாகம் இல்லாமல், அர்ப்பணம் இல்லாமல் இந்த தீன் வாழ மாட்டார். இது அல்லாஹ்வுடைய நியதியாக காணப்படுகிறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய பாதையிலே முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய பல பாதைகளை காட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். முயற்சி இல்லாமல், தியாகம் இல்லாமல், அர்ப்பணம் இல்லாமல் இந்த தீன் வளர மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போகிறார்கள். போகின்ற சந்தர்ப்பத்திலே மக்காவிலே அவர்களுடைய தொழில்களை விட்டுவிட்டு போகிறார்கள், அவர்களுடைய குடும்பங்களை பிரிந்து செல்கிறார்கள். செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த குறைசி தலைவர்கள் எத்தனையோ வகையான துன்பங்களை அவர்களை அவர்களுக்கு விளைவிக்கிறார்கள். பாதையிலே குறுக்கிடுகிறார்கள், ஏசுகிறார்கள், கொள்ளை தருகிறார்கள். அப்படி இருந்தும் எங்களுக்கு ஈமான் தான் முக்கியம், எங்களுக்கு எங்களுடைய கொள்கை தான் முக்கியம். நாங்கள் அடிமைப்பட்டவர்களாக, எங்களுடைய இபாதத்துக்களை செய்ய முடியாத நிலையிலே நாங்கள் மக்காவிலே இருக்க மாட்டோம். நாங்கள் நபியை நேசிக்கின்றோம். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கின்றோம். அவர்கள் ஹிஜ்ரத்து போகிறார்கள், நாங்களும் அவர்களோடு போக வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய தீன் தான் முக்கியம். இந்த உலக வாழ்க்கையை விடவும் எங்களுக்கு எங்களுடைய தீன் முக்கியமானது என்று எல்லா தியாகங்களையும் செய்து கொண்டுதான் இந்த சஹாபாக்கள் அங்கிருந்து புலம்பெயர்கிறார்கள். எனவேதான் இந்த தீன் வளர்கிறது, இந்த தீன் இஸ்திரமாகிறது. மதீனாவுக்கு அவர்கள் சென்றதற்கு பின்னால் அவர்கள் ஒரு சமூக அமைப்பை அங்கு கட்டி எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு பலம் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது, இஸ்ஸத் கிடைக்கிறது. எனவே தியாகம் இல்லாமல், அர்ப்பணம் இல்லாமல் எங்களுடைய பணத்தை, எங்களுடைய கால நேரங்களை, இன்னும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆற்றல்களை, திறமைகளை இந்த தீனுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்யாத போது இந்த தீன் வளர மாட்டாது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவ் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரன், அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்து செல்வங்கள் காணப்பட்டன மக்காவிலே. அப்படி இருந்தும் அது போன்ற எத்தனையோ பணக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு தான் மதீனாவை நோக்கி போகிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நாங்கள் இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து பெறுகின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் சகோதரத்துவம், பரஸ்பர அரவணைப்பு, சகோதரத்துவ வாஞ்சை என்பதாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்லுகின்ற சஹாபாக்கள் எல்லாவற்றையும் மக்காவிலே விட்டுவிட்டு தான் மதீனாவுக்கு வெறும் கையோடு போகிறார்கள். அவ்வாறு போகின்ற அந்த ஏழை சஹாபாக்களே, முஹாஜிரீங்களே, அன்சாரியங்கள் எனப்படக்கூடிய மதீனாவிலே இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த விவசாயிகள், அந்த வியாபாரிகள் அவர்களை அரவணைக்கிறார்கள், இருகரம் நீட்டி அவர்களை அழைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம், நாங்கள் எங்களிடத்திலே இருக்கின்ற இன்னல் அன்சார காலு உக்ஸிமு நுக்ஸிமு பைனனா வபைன இஹ்வானினா அல் முஹாஜிரீன் அல் அர்த நிஸ்ஃபை, எங்களிடத்திலே இருக்கின்ற பூமியை, நிலத்தை நாங்கள் இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை எங்களிடத்திலே வந்திருக்கின்ற முஹாஜிர்களுக்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்று அன்சாரிங்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலலா வலாக்கின் தக்ஃபூனஹும் அல் மௌனா வதுகாஸிமூனஹும் அஸ்மரா அல் அர்த் அல் அர்த் அர்த்கும், ஆனால் நீங்கள் உங்களுடைய பூமியை இரண்டாக பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் விவசாயம் செய்கின்ற நிலம், அதிலே அவர்களுக்கு ஈச்சப்பழ தோட்டங்கள் காணப்பட்டன, மற்றும் உண்டான பயிர் பச்சைகள் காணப்பட்டன. அந்த நிலத்தை இரண்டாக பிரித்து நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பூமியை நீங்கள் உங்களுடைய பூமியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். வல்லதீன தபவ்வு தார வல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜிர இலைஹி, யாரெல்லாம் ஏற்கனவே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே ஈமானோடு இருக்கிறார்களோ அவர்கள் யார்? அவர்கள் தான் அன்சாரியங்கள். அவர்கள் தான் அன்சாரியங்கள், ஏற்கனவே மதீனாவிலே வாழ்பவர்கள், ஏற்கனவே ஈமான் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களிடத்திலே ஹிஜ்ரத்து வந்த, தங்களிடத்திலே புலம்பெயர்ந்து வந்த அந்த முஹாஜிர்களை நேசிக்கிறார்கள், ஒப்பு வைக்கிறார்கள். يُحِبُّونَ مَنْ هَاجَرَ إِلَيْهِمْ وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِمَّا أُوتُوا, அந்த முஹாஜிர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அந்த வசதி வாய்ப்புகளின் மீது இந்த அன்சாரிங்களுக்கு எந்த ஒரு தேவையும் விருப்பமும் வரவில்லை. அதாவது அவர்கள் ஏதாவது கையிலே கொண்டு வந்திருப்பார்கள், மக்காவிலிருந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சொத்து செல்வங்களின் மீது இவர்களுக்கு ஆசை கிடையாது. மாத்திரமல்ல, அவர்களை பொறுத்தவரையில் அன்சாரிங்கள் இருக்கிறார்களே, மதீனாவிலே இருக்கின்ற அன்சாரிங்கள் இருக்கிறார்களே, அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் ஏதாவது இருந்தாலும் கூட அந்த தேவைகளை விடவும் தங்களிடத்திலே வந்திருக்கின்ற இந்த முஹாஜிர்களுடைய தேவைகளுக்கு தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இந்த அன்சாரிங்களுக்கு தேவை இருக்கிறது, அவர்களிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தங்களிடத்திலே இருக்கின்ற சொத்து செல்வங்களையும் தங்களிடத்திலே இருக்கின்ற வளங்களையும் அவர்கள் தாங்கள் அனுபவிக்காமல் தங்களை நாடி வந்திருக்கின்ற இந்த கொள்கையோடு ஈமானோடு வந்திருக்கின்ற இந்த முஹாஜிர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள், பிரையாரிட்டி கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னது மாத்திரமல்ல, வமன் யூக்க ஷுஹ நஃபஸிஹி ஃஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாரெல்லாம் தங்களுடைய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அந்த அன்சாரிங்களை அல்லாஹு தஆலா புகழுகிறான். அன்சாரிங்கள் வெற்றியாளர்கள், காரணம் என்னவென்றால் தங்களுடைய தேவையை விடவும் தங்களை நாடி வந்திருக்கின்ற முஹாஜிர்களுடைய தேவையை அவர்கள் முன்னுரிமைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவுதான் கொள்கை பேசலாம், எவ்வளவும் தத்துவம் பாடலாம், எவ்வளவும் பேச்சுக்களை பேசலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துதல் என்று வருகின்ற பொழுது அங்குதான் பெரிய விசேஷம் இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்திருக்கிறார்கள், அவர்கள் தொழில்களை இழந்து வந்திருக்கிறார்கள், குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்லுகின்ற கதை என்ன, நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய சொத்துக்களிலிருந்து அரைவாசி தருகிறோம், எங்களுடைய வருமானத்திலிருந்து அரைவாசி தருகிறோம். ஒரு சஹாபி சொல்லுகிறார், நான் இரண்டு திருமணங்களை முடித்திருக்கின்றேன், ஒரு பெண்ணை நான் விவாகரத்து செய்து அவருடைய இதாவுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் உங்களுக்கு நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிலையிலே மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள், அவர்களுக்கும் இன்னொரு சஹாபிக்கும் இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதுபோன்று 90க்கும் அதிகமான சஹாபாக்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் மதீனாவிலே இருந்தவர்களோடு சகோதரத்துவ அமைப்பில் பிணைக்கப்படுகிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஏன் பிணைக்கப்படுகிறார்கள்? வருமானத்திலே பங்கு கொடுப்பதற்கு, வீட்டிலே பங்கு கொடுப்பதற்கு, அவர்களோடு இரக்கமாக நடப்பதற்கு. ஒருமுறை இன்னொருவரோடு சஹாபாக்களை சேர்த்து விடுகிறார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் மதீனாவை நோக்கி வந்த சந்தர்ப்பத்திலே அவர்களோடு இணைக்கப்பட்ட சஹாபி சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு என்னுடைய சொத்திலே பங்கு தரப்போகின்றேன் என்று. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வேண்டாம், எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள், மார்க்கெட்டை காட்டி தாருங்கள், நான் அங்கு சென்று தொழில் செய்து நான் பிழைத்துக் கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மார்க்கெட்டுக்கு சென்று தொழில் செய்துவிட்டு வந்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இதுதான் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் இல்லாமல், பரஸ்பர அரவணைப்பு இல்லாமல், கண்காணிப்பு இல்லாமல் இந்த தீன் வளரவில்லை, வளர மாற்றாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள். அங்கு ஒரு சஹாபி வருகிறார்கள், முஹாஜிரான ஒரு சஹாபி, மக்காவிலிருந்து வந்த ஒரு சஹாபி வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து அமர்கிறார்கள். அவர்களுக்கு பசியாக இருக்கிறது என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறைப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை, அன்சார் சஹாபி, அன்சாரிகளாக இருக்கின்ற மதீனத்து வாசியான ஒரு சஹாபியிடத்திலே சொல்லிட்டு, நீங்கள் இவரை வீட்டுக்கு அழைத்து சென்று இவருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி அழைத்து செல்கிறார்கள். பாருங்கள், இந்த சம்பவத்தினுடைய அழகை பாருங்கள். அழைத்து சென்று தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற மனைவி இடத்திலே சொல்லுகிறார்கள், இவர் இரவு சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறார், இவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மனைவி சொல்லுகிறார்கள், எங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய உணவு போதுமாக இருக்கிறது, எனவே நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் சொன்ன பொழுது, இல்லை, நாங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, வந்த விருந்தாளியை நாங்கள் கவனித்து அனுப்புவோம் என்று சொல்லி தங்களுடைய சாப்பாட்டை அப்படியே அந்த சஹாபிக்கு கொடுத்து அவரை வயிறார பசியாற்றி அவர்களை அனுப்பியதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கியதாகவும் வேறு சில முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். வல்லதீன தபவ்வு தாரவல் ஈமானமின் கபலிகள், யாரெல்லாம் ஏற்கனவே மதீனாவை தங்களுடைய சொந்த நிலமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஈமானை அவர்கள் பாக்கியமாக பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களிடத்திலே வந்த அந்த சஹாபாக்களை, அந்த முஹாஜிர்களை நேசிக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அவர்களை விடவும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இறக்கப்பட்டதாக சில முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆட்டின் தலை ஒரு சஹாபிக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறார், பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற அவருக்கு தான் அந்த ஆட்டுத்தலை தேவைப்படும் என்று அனுப்ப, அந்த ஆட்டுத்தலையை அவர் பக்கத்தே வீட்டில் இருக்கின்ற இன்னொருவருக்கு கொடுக்க, இப்படியாக ஏழு பேருக்கு அந்த ஆட்டு தலை சுற்றி வந்து கடைசியாக முதலாவது கொடுத்தவருக்கு அது வந்து சேர்ந்ததாக நாங்கள் வரலாற்றிலே சஹீஹான ரிவாயத்துக்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொத்துக்களை செல்வங்களை சொந்தமாக வைத்திருக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. வைத்திருக்கலாம், ஆனால் தேவையான அளவு நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உள்ளத்திலே அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமா அப்படி வாரி கொடுப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா நிறைய பாக்கியங்களை கொடுப்பான். அருமை சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற காலம் மிகவும் பெரிய கஷ்டமான ஒரு காலம், வறுமைப்பட்டவர்கள் வாழுகின்ற ஒரு காலம். சுமாராக 70 லட்சம் பேர் இலங்கையிலே வறுமையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டார், எங்களுடைய கொள்கையை ஏற்றவர்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாம் இந்த புதிய ஹிஜ்ரி வருஷத்துக்குள் நுழைந்திருக்கிறோமே, நாம் எந்த அளவு தூரம் இந்த வறுமையை பற்றி யோசிக்கின்றோம். எங்களுடைய வைபவங்கள், எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் மிகவும் தாமீகமாகவும் மிகவும் பெரிய ஆரவாரத்தோடும் பெரிய அளவிலும் நாங்கள் செய்கின்றோம், வீண்வரையும் செய்கின்றோம். நாங்கள் யோசித்து பார்த்தோமா, எத்தனை பேர் இன்று பகல் சாப்பிட்டார்கள், இன்று இரவு சாப்பாட்டுக்கு எத்தனை பேருடைய வீட்டிலே உணவு காணப்பட்டது, அவர்கள் எந்த அளவு தூரம் தங்களுடைய மருந்துகளுக்கு அவர்கள் செலவழித்தார்கள், முடியுமா இருந்ததா அவருடைய பிள்ளையை படிப்பிப்பதற்கு, அவருடைய வீட்டின் கூடையை சரி செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, நாம் சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையிலே மக்களுடைய கையிலே பணம் காசு இல்லை என்பது அல்ல, அல்லாஹ் தஆலா நிறைய பேருக்கு கொடுத்து வைத்திருக்கின்றான், ஆனால் சோதனைக்காக வெள்ளி கொடுக்கின்றான். நாம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு சதத்தையும் எடுத்துக் கொண்டு போக மாட்டோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் போவோம். நாம் செய்த சதத்துள் ஜாரியா எனப்படுகின்ற அந்த நிரந்தரமான தர்மம் மாத்திரம்தான் நிச்சயமாக எங்களுக்கு பயனளிக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அடிப்படையான தேவைகளுக்காக வேண்டி செலவழிப்போம், அதே நேரத்திலே மற்றவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து உதவக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற வேண்டும். இந்த ஹிஜ்ரி வருஷம் இத்தகைய தியாகங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே திட்டமிடுவோம், அதே நேரத்தில் தியாகம் செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் செலவழிப்போம். அப்போதுதான் இந்த புதிய ஹிஜ்ரி வருஷத்தை கொண்டாடுவதற்கான தகுதி எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பிறந்திருக்கின்ற இந்த புது வருஷம் எல்லா வகையிலும் எங்களுக்கு சந்தோஷமான வருஷமாக அமைவதற்கு நீ பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கவலைகளை நீ போக்கி அருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ அந்த நோய் நும்பலங்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் எங்களுக்கு நீ விடுதலையை தருவாயாக. இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் சமாதானம் மலர்வது கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டை நீ எங்களுக்கு